நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலியாவிற்கு ஆண்டுதோறும் பலர் மாணவர் விசாவில் உயர்கல்வி கற்க வருகின்றனர். தங்களின் கற்கை நெறியை நிறைவு செய்த பின் அவர்களில் பெரும்பாலானவர்கள் நிரந்தரமாக ஆஸ்திரேலியாவில் வசிப்பதற்கான நிரந்தர வதிவிட விசாவிற்கு முயற்சி செய்கின்றனர். இவ்வாறு இங்கு மாணவர் விசாவில் உயர்கல்வி கற்க வந்து தனது கற்கை நெறியை முடித்த பின் நிரந்தர வதிவிட விசாவிற்கு பல ஆண்டுகளாக முயன்று வரும் ஒருவரின் கதையை அடுத்ததாக உங்களுக்கு எடுத்து வருகிறோம். சங்கர் நிகழ்ச்சியில் அவரின் அடையாளத்தை வெளியிட அவர் விரும்பாத காரணத்தினால் அவரின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. சங்கர் தான் ஆஸ்திரேலியாவிற்கு உயர்கல்வி கற்க வந்த கதையை இவ்வாறு சொல்ல ஆரம்பித்தார்.
2013 ஆண்டு வந்து ஸ்டூடெண்ட் விசால இந்த நாட்டுக்கு வந்தேன். மாஸ்டர்ஸ் இன் ஐடி படித்தேன் சிட்னில ஒரு ஆன் கேம்பஸ் யூனிவர்சிட்டியில. மாஸ்டர்ஸ் இன் ஐடி 2 வருஷம் முடிச்சப்பறம் எனக்கு 2 வருஷம் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா கொடுத்தாங்க. அந்த 2 வருஷத்துல 1 வருஷம் வந்து ஐடி படிச்சதுனால ப்ரொஃபஷனல் இயர்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அது பண்ணாதான் எங்களோட ஸ்கில்ல வந்து நாங்கள் அசஸ் பண்ண முடியும். இதே ப்ரொஃபஷனல் இயர் பண்ணணும் இல்லைன்னா 1 வருஷம் ஐடியில இங்க ஒர்க் பண்ணணும். ஐடியில ஒர்க் பண்றதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பிஆர் இல்லாம வந்து இங்க வேலை கிடைக்காது. ஸோ அதனால வேற வழியே இல்லை. 2 வருஷம் படிச்சு முடிச்ச அப்புறம் மறுபடியும் ஒரு $10,000 செலவு பண்ணி இங்கே ப்ரொஃபஷனல் இயர் படித்தேன். படித்து முடிச்ச அப்புறம் என்ன ஆச்சுன்னா அங்கே வந்து ஒர்க் பிளேஸ்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க 3 மாதம். அன்பெய்ட் பிளேஸ்மெண்ட், அது சில பேருக்கு அதே கம்பெனியில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சில பேருக்கு கிடைக்கல. ஸோ அதில் எனக்கு வந்து அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ICT செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்ன்ற ஒரு ஸ்கில் அசஸ் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் வந்து அப்போது அந்த சமயத்தில் வந்து 65 பாயிண்ட் இருந்தால் பிஆர் வந்து இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதி 7 பேண்ட் எடுத்துட்டேன். எல்லாமே ரெடி ஆகி எனக்கு வந்து 65 பாயிண்ட் எடுத்துட்டேன். 65 பாயிண்ட் எடுத்து நான் வந்து கரெக்டாக 2017 வந்து நான் என்னோட பிஆருக்காக நான் வந்து என்னோட எல்லா அப்ளிகேஷனும் நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறேன். ஃபில்அப் பண்ணிட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன்.
மாணவர் விசா குறித்து மேலதிகமாக விளக்குகிறார் சிட்னியில் குடிவரவு முகவராக கடமையாற்றி வரும் திருவேங்கடம் ஆறுமுகம் அவர்கள்.
உயர்நிலை கல்விக்காக வராங்க சில பேர், ஒகேஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக வர ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வெவ்வேறு ப்ராசஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட் விசால வந்து 2 வருஷம் முடிச்சவங்களுக்கு வந்து டெம்பரரி ஸ்கில்டு கிராஜுவேட் விசான்னு அவங்க கொடுப்பாங்க. அந்த ஸ்கில்டு கிராஜுவேட் விசா வந்து சப் கிளாஸ் 4A5 அப்படின்னு சொல்லப்படுது. சப் கிளாஸ் 4A5 உங்களுக்கு அரசாங்கம் வந்து 2 வருஷம் வந்து உங்களுக்கு நேரம் கொடுப்பாங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க படிச்சதுக்கு ஏற்ற முறையில வேலை வாய்ப்பு ஒரு வருஷம் தேடிக்கிட்டீங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் ரெசிடென்சி அப்ளிகேஷனுக்கு வந்து அது உதவியா இருக்கும். இப்ப முன்ன மாதிரி இந்த படிப்பு படித்தா பிஆர் வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம இங்க வர முடியாது. இங்க வந்து நம்ம படித்ததுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான வேலையை தேடி தேவையான புள்ளிகளை பெற்ற பிறகுதான் நம்ம வந்து பிஆருக்கு விண்ணப்பிக்க முடியும்.
சரி, நிரந்தர வதிவிட விசாவிற்காக சங்கர் சமர்ப்பித்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விண்ணப்பத்திற்கு என்ன நடந்தது?
என்னோட பேட்ல என்ன ஆச்சுன்னா 10:56 PM நான் என்னோட அப்ளிகேஷன் லான்ச் பண்றேன். நெக்ஸ்ட் இன்விடேஷன் தான் 10:53 PM வரைக்கும் இன்விடேஷன் வருது. யார் யார் 10:53 PM வரைக்கும் லான்ச் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் இன்விடேஷன் வருது. ஸோ நாங்கள் வந்து 1 இயராக எங்கள் ஏஜென்ட் சொன்னாங்க வந்துரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு டிசம்பர் அந்த டைமில் வந்து எனக்கு வந்து விசா முடிய போகிறதுனால நான் வந்து இங்கே ஆன்ஷோர் அப்ளிகண்ட்டாக இருந்தால் தான் எனக்கு வந்து பிஆர் வந்து உடனே வரும். ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா நான் மாஸ்டர்ஸ் படித்த அப்புறம் 2 வருஷம் போஸ்ட் ஒர்க் விசா முடித்த அப்புறம் திருப்பியும் ஒரு டிப்ளமோ இன் லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் நான் இங்கே அப்ளை பண்ணி அது ஒரு 2 வருஷம் கோர்ஸ் அது நான் போட்டேன். ஸோ அது வரைக்கும் வந்துடும் பார்த்தோம். ஆனால் கடைசி என்ன ஆயிடுச்சுன்னா 0.65 70 போயிடுச்சுட்டாங்க. 70 ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா 5 points எக்ஸ்ட்ரா வேணுன்றதுனால நான் வந்து என்ன பண்ணேன்னா நாட்டி தமிழ் அந்த எக்ஸாம் நான் வந்து எழுதுறேன். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன பிரச்சனைனா அந்த எக்ஸாமோட டேட்ஸே கிடைக்கல. ஸோ டேட் கிடச்சி எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து நான் 70 எடுக்கும்போது அவங்க பாயிண்ட் சிஸ்டத்தில் வந்து 70 80 ஆக்கிட்டாங்க. 80 ஆக்குன அப்புறம் சரி என்ன பண்ணுறது வேற வழி இல்லை, 80 ஆக்கிட்டாங்கன்றப்போ நம்ம வந்து அடுத்து திருப்பி இங்கிலீஷ் டெஸ்ட் எழுத ஆரம்பித்தோம். இங்கிலீஷ் டெஸ்ட்டில் வந்து அவுட் ஆஃப் 9 வந்து 8 எடுக்கணும். ஸோ நான் வந்து நிறைய வாட்டி திருப்பி எக்ஸாம் எழுதி பார்க்குறேன், 8 வரமாட்டேது. அந்த சமயத்தில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா பேச்சுலராக இருந்தால் 10 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரான்ட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு 80 வந்துருச்சு அதில். ஆனால் அவங்க பாயிண்ட் சிஸ்டத்துல அவங்க 90 ஆக்கிட்டாங்க. ஸோ 90 ஆக்குனதுனால திருப்பி எனக்கு எப்படி அந்த 10 பாயிண்ட் ஷார்ட்ல வந்ததுனால இன்விடேஷன் வரவே இல்லை. ஸோ இதுவே வந்து அப்படியே 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீங்க எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லான்ச் பண்ணீங்கன்னா அது மினிமம் வந்து 2 இயர்ஸ் தான் வேலிடு, அதுக்கப்புறம் அது எக்ஸ்பயர் ஆயிடும், நீங்க திருப்பி புது அப்ளிகேஷன் தான் போடணும். ஸோ இதுலேயே வந்து 2 வருஷம் ஓடிடுச்சு.
குடிவரவு முகவர் திரு வெங்கடம் அவர்கள், ஸ்கில்டு மைக்ரேஷன் ப்ரோக்ராமில் உள்ள இந்த பாயிண்ட் சிஸ்டம், புள்ளிகள் அடிப்படையிலான இந்த நடைமுறையை விளக்குகிறார்.
ஸ்கில்டு விசாஸ் எல்லாமே பாயிண்ட்ஸ் டெஸ்ட் அண்ட் விசா தான். ஏன்னா இப்போ அதிக புள்ளிகள் பெறுபவங்களுக்கு, அதிக தகுதி உடையவங்களுக்கு வந்து உங்களுக்கு பிஆர் கொடுக்கற மாதிரி இது ஒரு இன்டர்னல் மெக்கானிசம். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஆக்குபேஷனல் சீலிங் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸ்கில்டு அப்ளை பண்ணும்போது ஒரு 125 ஆக்குபேஷன்ஸ் ஒரு லிஸ்ட்ல இருக்கு, அந்த லிஸ்ட்ல உள்ள ஆக்குபேஷனுக்கு உள்ளவங்க தான் விண்ணப்பிக்க முடியும். இப்ப இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு நேரத்துல அதிகமா தேவைப்படலாம், ஒரு சில நேரத்துல கிரேட்ஸ் பீப்புள் டெக்னீஷியன்ஸ் வந்து தேவைப்படலாம், இல்ல ஐடி பீப்புள், அது மாதிரி ஒவ்வொரு ஆக்குபேஷனுக்கும் ஒரு சீலிங் வச்சிருக்காங்க. அந்த புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி, உங்களோட வேலை அனுபவம், உங்களோட வயது, இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக புள்ளிகள் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறதுக்கு நமக்கு வந்து 65 புள்ளிகள் இருந்தால் நம்ம எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடலாம். இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையான விசாக்களை கொடுக்கலாமாங்க. கொடுக்காததுனால என்ன ஆயிடுச்சு, இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஆக்குபேஷனுக்குமே வந்து ஒரு 85-90 இல்லை 95 அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பிஆர் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ ஒரு பிளம்பராக இருக்காரு, பிளம்பர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு 65 புள்ளிகள்னா, பிளம்பருக்கு வந்து இந்த முறை ஒரு 5000 விசாஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு ஒவ்வொரு ரவுண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரிச்சிடுவாங்க. எவ்ரி மந்த் ஆர் எவ்ரி 2 மந்த்ஸ் வந்து ஒரு இன்விடேஷன் ரவுண்டு போகும். அதுல வந்து இந்த டாப்ல இருக்கிற 1000 பீப்புள் 1000 விசாஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த டாப்ல இருக்கிற 1000 பீப்புள்க்கு தான் கிடைக்கும். அதனால எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டா தேர் இஸ் நோ கேரண்டி யூ வில் கெட் தி விசா ஆர் யூ வில் கெட் தி இன்விடேஷன்.
பல ஆண்டுகள் முயற்சி செய்தும் பிஆருக்கு விண்ணப்பிப்பதற்கான இன்விடேஷன் அழைப்பு வராத சங்கரின் தற்போதைய நிலை என்ன?
ப்ரொஃபஷனல் ஏர்ன்னு பண்ண தெரியுமா, அது வந்து என்னன்னா அது வந்து மினிமம் வந்து 3 இயர்ஸ் தான் வேலிடு. ஸோ அதுக்கப்புறம் அதோட வேலிடேஷன் முடிச்சதால் அதோட பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. அப்புறம் நாட்டியோட 5 பாயிண்ட்ஸ் அதுவும் பாயிண்ட்டும் போயிடுச்சு. அப்புறம் இங்கிலீஷ் டெஸ்டோட பாயிண்ட்டும் போயிடுச்சு. மறுபடியும் நான் இப்போ வந்து 60-65 தான் இருக்கேன். இப்போ தான் வந்து ரீஜனல் போனால் மூவ் பண்ணால் திருப்பியும் ரீஜனல் 491 விசா தருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நான் இப்போ ரீஜனலில் தான் இருக்கேன். ரீஜனில் இருந்து அங்கேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஸ்கில்லுக்கு சம்மந்தப்பட்ட ஜாபை கண்டுபிடிச்சி அந்த ஜாப் செஞ்சால் இன்விடேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு அதோட இன்விடேஷன் வந்து விசா கொடுக்கறதுக்கே கிட்டத்தட்ட 1-2 வருஷம் ஆக்கிடுறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு அந்த அதோட விசாவும் வரல. விசா வந்தால் கூட அந்த விசாவோட கண்டிஷன் என்னன்னா 3 வருஷம் மினிமம் நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கணும், இருந்து ஃபுல் டைம் ஜாப் பண்ணணும். ஃபுல் டைம் ஜாப் பண்ணி உங்களோட டாக்ஸ் எல்லாம் ஒழுங்காக பே பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தட் வில் லீட் டு பிஆர். ஸோ அந்த இதில் தான் நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க.
மாணவர் விசாவில் உள்ளவர்கள் ரீஜனல் விசாவிற்கு விண்ணப்பிப்பதில் உள்ள நடைமுறையை இவ்வாறு விளக்குகிறார் திரு வெங்கடம்.
இந்த ரீஜனல் விசாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு ரிக்குயர்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. பிளஸ் 491, 494 வச்சிருக்காங்க. 494 வந்து ரீஜனல் இருக்கிற ஒரு எம்ப்ளாயர் உங்களுக்கு வேலை கொடுத்து அந்த வேலையின் மூலமா ஸ்பான்சர்ஷிப் செய்து உங்களுக்கு பிஆர் கிடைக்கிறது ஒரு வழி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த வழியும் ஃபாலோ பண்ணலாம். 491 அப்படிங்கிறது ரீஜனல் அத்தாரிட்டிஸ்ல ஒரு ஆக்குபேஷனல் லிஸ்ட் இருக்கு. ரீஜனல் ஆக்குபேஷன் லிஸ்ட் என்ன, அந்த ஆக்குபேஷனுக்குள்ள உங்க படிப்பு அமைஞ்சதுன்னா நீங்க அந்த ஊர்ல போய் ஒரு 3 வருஷம் நீங்கள் தங்கி வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஆர் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான இன்னொரு வழி. இந்த பார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பரரி விசா போய் அதுக்கப்புறம் பெர்மனன்ட் விசாவுக்கு போகிற மாதிரி.
ஏன் நீங்கள் பல ஆண்டுகள் ஆகியும் கற்ற ஐடி கற்கை நெறியில் வேலை தேடவில்லை என சங்கரிடம் கேட்டபோது,
நான் வந்த சூழலில் வந்து அப்போ ஐடி முடித்த உடனே ஐடி வேலை வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல. ஏன்னா வந்து பிஆர் கேட்பாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வராதப்போ இப்போ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து லக்கியாக அவங்களுக்கு வந்து இப்போ ஐடியில் வேலை கிடைக்குது. ஆனால் எங்கள் டைமில் வந்து கிடைக்கல. கோவிட் டைமில் உண்மையிலே சொல்லணும்னா நான் ட்ரை பண்ணல. நான் படித்து முடித்தது வந்து ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்படியே அந்த இதோட சூட்டோட சூடாக அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்போ நாங்கள் படித்து கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு ஐடியோட மாஸ்டர்ஸ் முடிச்சு. ஸோ அதனால எனக்கு அதில் கிடைக்கல. பட் நான் இப்போ வந்து ரீஜனல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ரீஜனல்ல ஒரு ஐடில வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குங்க.
இறுதியாக மாணவர் விசாவில் இங்கு கல்வி கற்க வரும் மாணவர்களுக்கு குடிவரவு முகவர் திருவேங்கடம் அவர்கள் தனது அறிவுரையை இவ்வாறு கூறுகிறார்.
ஸ்டூடெண்ட் விசாக்கள் வரவங்க வந்து நீங்க எங்க துறையில நீங்க வந்து சிறந்து விளங்கணும் விரும்புறீங்களோ, அது நம் நாட்டிலும் சரி இல்ல ஆஸ்திரேலியா வெளிநாடுகள்லயும் சரி, எங்க இருந்தாலும் நீங்க அந்த துறையில சிறந்து வரணும் அப்படின்னு விரும்பணுமே ஒழிய, நான் வந்து ஆஸ்திரேலியாவில் குடியேறதுக்கான படிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல நம்ம மாற்றிக்கணும். உங்களோட அல்டிமேட் எய்ம் வந்து ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகுறதா இருந்தாலும் உங்களோட கெரியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த துறையில நீங்க சிறந்து வழங்கணும் சொன்னா அதற்கேற்ற கோர்ஸை தான் நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணும்போது நீங்க இன்னொரு விஷயத்தை வேணா பார்த்துக்கலாம், இது இது வந்து ஃபியூச்சர்ல ஆக்குபேஷன்கள் லிஸ்டுக்குள்ள வருமா, இந்த ஆக்குபேஷன் வந்து டிமாண்ட்ல இருக்கா அப்படிங்கறத மார்க்கெட் அசஸ்மெண்ட் செஞ்சுக்கணும். இமிக்ரேஷன் வந்து அதுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த இமிக்ரேஷன் வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவங்க வந்து சில விஷயங்களை அடிக்கடி மாற்றுவாங்க பாலிசிஸை. 2 இயர்ஸ் படிக்க வரவங்களுக்கு வந்து இந்த 2 வருஷம் அந்த ஆக்குபேஷன் அதுல இருக்குமா அப்படிங்கிற யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனா அந்த 2 இயர்ஸ் நான் படித்ததுக்கு அப்புறம் எங்க நாட்டிலயும் என்னால நல்ல முறையில வர முடியும் அப்படிங்கிறது தான் எங்க பொறுத்தவரையிலும் மாணவர்களுக்கு சொல்ல விரும்புறேன்.
மாணவர் விசாவிற்கு விண்ணப்பிப்பது மற்றும் அதில் உள்ள நடைமுறைகள் பற்றி மேலதிகமாக தெரிந்து கொள்ள உள்துறை அமைச்சகத்தின் imi.homeaffairs.gov.au என்ற இணையதளத்தில் உள்ள விசாஸ் பக்கத்தை பார்வையிடவும்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.